வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேர்களை, இன்று பட்டுப்புழு வளர்ப்பு முறைகளை பற்றி கூறுவதற்காக வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பட்டுப்புழுவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் முருகேஷ் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். வாங்க, அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முருகேஷ். நான் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பட்டு புழுவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டுள்ளேன். நாம் தற்பொழுது தண்டு அறுவடை தொழில்நுட்பத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலானது அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய, விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தொழிலாகும். இது ஒரு ஏக்கர் மல்பரி தோட்டம் இருந்தால் வருடம் முழுவதும் 4 முதல் 5 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலாகும். இத்தொழில் மிகவும் எளிதான ஒன்றாக இருப்பதால் கிராமப்புற பெண்களுக்கு மிகவும் ஏற்றது. மேலும் வேலை செய்யும் பட்டு விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. இத்தகைய பட்டுப்புழு வளர்ப்பானது 2 பிரிக்கப்படுகிறது. 1 இளம்புழு வளர்ப்பு, மற்றும் 1 வளர்ந்த அல்லது முதிர்ந்த புழு வளர்ப்பு. 3, 4 மற்றும் 5 பருவ புழுக்கள் வளர்ந்த புழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்புழுக்கள் தண்டு அறுவடை முறையில் வளர்க்கப்படுகின்றன. 3 பருவத்திலிருந்து கூடு கட்டும் காலம் வரை உள்ள பருவத்தை புழுக்கள் பொதுவாக 16 முதல் 17 நாட்களில் முடிக்கின்றன. இக்காலத்தில் புழுக்களானது தன்னுடைய உணவான மல்பெரி இலையினை 90% மேல் எடுத்துக்கொள்கின்றன. தன்னுடைய உடல் அளவினைப் போல் 133 பெருகுகிறது மற்றும் உடல் எடையில் 125 பட்டுச் சுரப்பியின் எடையில் 1000 அதிகரிக்கிறது. இத்தகைய வளர்ந்த புழுக்களை சிறப்பாக வளர்த்து அதிக லாபம் பெற மேலே கூறப்படும் தொழில்நுட்ப முறைகளை கையாளுவது அவசியமாகும். முதலாவதாக, பட்டுப்புழு வளர்ப்பில் பட்டுப்புழு வளர்ப்பு மனை அதிக கவனம் தேவைப்படுகிறது. பட்டுப்புழு வளர்ப்புக்கென தனியாக மனை இருப்பது மிகவும் சிறந்தது. கூரை வேய்ந்த மனை முதிர்ந்த புழுக்களை வளர்க்க மிகவும் சிறந்ததாகும். ஏனெனில் கோடை காலத்தில் அதிக குளிர்ச்சியை இம்மனை வழங்கும். வளர்ப்பு மனையினை கிழக்கு மேற்காக கட்டுவதன் மூலம் சூரிய ஒளி நேரடியாக புழுவின் மீது விழுகாமல் தடுக்கப்படுகிறது. பட்டுப்புழு வளர்க்கும் மனை போதிய காற்றோட்டம் பெற எதிரெதிர் சன்னல்கள் போதுமான அளவு அமைந்தவையாகவும், அதே நேரத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மனையை கிருமி நீக்கம் செய்யும் நேரத்தில் காற்று புகாத வண்ணம் இறுக மூடும் வசதியையும் பெற்றிருக்க வேண்டும். வளர்ப்பு மனையினை சுமார் 12 உயரத்திற்கு கட்டுவதன் மூலம் தேவையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை பராமரிக்க முடியும். புழு வளர்ப்பு தாங்கி. புழுக்களை வளர்ப்பதற்கு மரம் அல்லது இரும்பு சட்டங்களால் ஆன தாங்கிகள் தரையிலிருந்து 1.5 உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். இந்த தாங்கிகளில் நைலான் கயிறுகளை கொண்டோ அல்லது கம்பி வலைகளை கொண்டோ 1.5 முதல் 2 இடைவெளியில் 3 கட்டில் போன்று பின்ன வேண்டும். சுமார் 5 அகலமும் 35 நீளமும் உள்ள வளர்ப்பு படுக்கை 50 முட்டைத் தொகுதிகள் வளர்க்க போதுமானதாகும். 100 முட்டைத் தொகுதிகள் வளர்ப்பதற்கு படுக்கை அமைக்க ஆகும் செலவு சுமார் 3000 ஆகும். அடுத்ததாக, கிருமி நீக்கம் செய்தல். சுகாதார முறையில் புழு வளர்ப்பதற்கும் அதிக பட்டுக்கூடு மகசூலுக்கும் கிருமி நீக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். சிபாரிசு செய்யப்படும் கிருமி நாசினி கொண்டு தேவையான அளவு மற்றும் சரியான முறையில் தகுந்த நேரத்தில் கிருமி நீக்கம் செய்யும் பொழுது பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சான மற்றும் புரோட்டோசோவா போன்ற நோய்க்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. புழுக்களை வளர்ப்பு மனைக்கு கொண்டு செல்வதற்கு 5 இருக்கும் பொழுது வளர்ப்பு மனையை நீர் கொண்டு சுத்தமாக கழுவ வேண்டும். பின்னர் 2% ஃபார்மலின் மற்றும் 0.3% நீர்த்த சுண்ணாம்பு கரைசல் அல்லது 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 3 பின்னர் மீண்டும் குளோரின் டை ஆக்சைடு அல்லது பிளீச்சிங் பவுடர் மருந்து கொண்டு வளர்ப்பு முனையை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை கிருமி நீக்கம் செய்து 24 வளர்ப்பு முனையை மூடி வைக்க வேண்டும். 2 முன்னர் 5% பிளீச்சிங் பவுடர் கலந்த சுண்ணாம்பு கலவையை சதுர மீட்டருக்கு 200 கிராம் என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் மற்றும் வழித்தடங்களிலும் தூவ வேண்டும். பின்னர் அதன் மீது சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் நீரினை தெளிக்க வேண்டும். ஒரு நாள் முன்னர் சன்னல்களை திறந்து தகுந்த போதுமான காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். புழு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களையும் 2% பிளீச்சிங் தூள் மற்றும் 0.3% சுண்ணாம்பு கரைசலில் 30 நிமிடங்கள் நன்கு ஊற வைக்க வேண்டும். பின்னர் உபகரணங்களை சூரிய ஒளியில் 5 முதல் 6 மணி நேரங்கள் வரை நன்கு உலர வைத்து புழு வளர்ப்பின் போது பயன்படுத்த வேண்டும். மேலே கூறிய நோய் நீக்க முறைகளை சரியாக கையாள்வதன் மூலம் நோய்களின் தாக்குதலில் இருந்து பட்டுப்புழுக்களை பாதுகாக்கலாம். தட்பவெப்பநிலை. பட்டுப்புழுவின் வளர்ச்சியானது பெரிதும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றை பொறுத்துள்ளது. 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலைதான் வளர்ந்த புழுக்களை வளர்க்க மிகவும் சிறந்த ஒன்றாகும். அதிக வெப்பநிலையில் இலைகள் வாடிவிடுவதால் உணவு உட்கொள்வது குறைக்கப்படுகிறது. மேலும் குறைந்த வெப்பநிலையில் புழுக்களின் வளர்ச்சியின் வேகம் குறைகிறது. இதனால் புழுக்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. எனினும் தேவையான ஈரப்பதத்தை பராமரித்தல், சிறந்த இடைவெளிகளில் உணவளித்தல் மற்றும் நல்ல காற்றோட்டத்தை அளித்தல் ஆகியவற்றின் மூலம் உயர்ந்த வெப்பநிலையிலும் வெற்றிகரமாக பட்டுப்புழுவினை மேற்கொள்ளலாம். 3ஆம் பருவ புழுக்களுக்கு 75 முதல் 80% ஈரப்பதமும், 4ஆம் மற்றும் 5ஆம் பருவ பட்டுப்புழுக்களுக்கு 70 முதல் 75% ஈரப்பதமும் இருக்க வேண்டும். குளிர்காலங்களான கார்த்திகை மற்றும் மார்கழி, அதாவது ஆங்கில மாதங்களான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வெப்பநிலை மிகவும் குறைவாக உள்ளதால் மின் வெப்ப கருவிகள் அல்லது புகையா நிலக்கரி முதலியவற்றை பயன்படுத்தி புழு வளர்ப்பதற்கு தேவையான வெப்பநிலையை நிலவச் செய்ய வேண்டும். வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம். புழு வளர்ப்பின் போது ஒரு நாளைக்கு மங்கிய வெளிச்சம் 16 மணி நேரமும் இருட்டு 8 மணி நேரமும் இருக்குமாறு பராமரிக்க வேண்டும். பிரகாசமான வெளிச்சம் இருப்பின் புழுவானது மிக நெருக்கமாக இருக்கும். இதனால் நோய்கள் பரவுவது அதிகம். புழுக்கள் மற்றும் இலைகளிலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, அமோனியா மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்கள் வளர்ப்பு மனையில் சேகரம் ஆவதினால் புழுக்களின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. எனவே இதனை போக்க நல்ல காற்றோட்ட வசதி இருப்பது மிகவும் அவசியம். மேலும் நல்ல காற்றோட்டமானது வளர்ப்பு முனையின் வெப்பநிலையையும் குறைத்து தேவையான அளவுக்கு கொடுக்கிறது. இடைவெளி. புழுக்களுக்கு தேவையான படுக்கை வசதி புழுவின் பருவத்திற்கு ஏற்றவாறு அதிகரித்து கொண்டே போக வேண்டும். 3ஆம் பருவத்திற்கு 300 சதுர அடிகளும், 4ஆம் பருவத்திற்கு 525 சதுர அடிகளும் மற்றும் 5ஆம் பருவத்திற்கு சுமார் 1000 சதுர அடிகளும் தேவையாகும். இதைவிட இடவசதி குறைவானால் புழுக்களிடையே நெருக்கம் அதிகரித்து வளர்ச்சி குறைவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான நோய்கள் விரைவாக பரவுவதற்கும் ஏதுவாகிறது. உணவளித்தல். குளிர்காலங்களில் சுற்றுப்புறம் மற்றும் மல்வேறு இலையின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதினால் 3 முறைகள் மற்றும் குறிப்பாக காலை 6 மணி, மதியம் 12 மணி மற்றும் மாலை 6 மணி ஆகிய நேரங்களில் உணவளிக்க வேண்டும். வெப்ப காலங்களில் சுற்றுப்புறத்தில் அதிக வெப்பநிலை நிலவுவதால் இலைகள் விரைவாக உலர்வதினால் 4 முறைகள் குறிப்பாக காலை 6 மணி, 11 மணி, மதியம் 3 மணி மற்றும் இரவு 8 மணி ஆகிய நேரங்களில் உணவளிக்க வேண்டும். உணவளிக்கும் போது புழு வளர்ப்பு படுக்கையில் தண்டுகளை நீள வாக்கில் நுனிப்பகுதிகள் எதிரெதிராகவும் வைப்பதன் மூலம் அனைத்து தரமான இலைகளும் புழுக்களுக்கு கிடைக்கிறது. இலைகளின் தரம். வெற்றிகரமான பட்டுப்புழு வளர்ப்பு என்பது பட்டுப்புழுவின் உணவான மல்வேறு இலையின் தரத்தினை பொறுத்துள்ளது. இளம் புழுக்களைப் போலல்லாமல் 3, 4 மற்றும் 5ஆம் பருவ புழுக்களுக்கு ஈரப்பதம் குறைந்த இலைகள் தேவைப்படுகின்றன. ஆனால் இவ்விலைகள் அதிக அளவில் கார்போஹைட்ரேட், சர்க்கரை மற்றும் புரதச்சத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். வளர்ந்த புழுக்களுக்கு நடுத்தர மற்றும் முதிர்ந்த இலைகளை உணவாக அளிக்க வேண்டும். அதிக முதிர்ந்த மற்றும் மஞ்சள் இலைகளில் சத்துக்களின் அளவு மிகவும் குறைவாக உள்ளதனால் அவற்றை புழுக்களுக்கு உணவாக கொடுப்பதினால் புழுக்களின் வளர்ச்சி குறைவதோடு மட்டுமல்லாமல் நோய்கள் ஏற்படுவதற்கும் சாதகமாகிறது. தண்டு அறுவடை முறை மற்றும் இலை பாதுகாப்பு. தண்டு அறுவடையினை குளிர்ந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் மேற்கொள்ள வேண்டும். முழுவதுமாக வளர்ந்த இலையுடன் கூடிய 50 முதல் 60 நாட்கள் வயதுள்ள தண்டினை வெட்டி புழு வளர்ப்பு மனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். தண்டு அறுவடைக்கு 1 வாரத்திற்கு முன்னர் ஈரப்பதம் அதிகமுள்ள நுனி இலைகளை கிள்ளி எரிந்து விடுவதன் மூலம் ஒரே சீரான வளர்ச்சியுடைய மற்றும் அதிக தரம் கொண்ட இலைகளை நாம் பெற முடியும். கோடை காலங்களில் இலைகளில் உள்ள ஈரமானது மிக வேகமாக உலர்ந்து விடுகிறது. எனவே இலைகளின் சுவைத்தன்மை பட்டுப்புழுக்களுக்கு அளிக்கப்படும் பொழுது பாதிக்கப்படுகிறது. ஆகவே கோடை காலத்தில் அடிக்கடி குறிப்பிட்ட இடைவெளி நேரங்களில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் தண்டு அல்லது இலைகளை ஈரமான சணல் பையினால் மூடுவதன் மூலமும் இலைகளின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தோலிரிப்பு நேர கவனம். தோலிரிப்பு செல்வதற்கு 3ஆம் பருவ புழுக்கள் 3 முதல் 3.5 நாட்களையும் 4ஆம் பருவ புழுக்கள் 4 முதல் 4.5 நாட்களையும் எடுத்துக்கொள்கின்றன. 3ஆம் தோலிரிப்பு செய்ய 24 மணி நேரமும் 4ஆம் தோலிரிப்பு செய்ய 24 முதல் 36 மணி நேரத்தையும் புழுக்கள் எடுத்துக்கொள்கின்றன. தோலிரிப்பின் போது வறண்ட தட்பவெப்ப நிலை பட்டுப்புழுக்களுக்கு தேவைப்படுகிறது. சுண்ணாம்பு தெளிப்பதன் மூலம் புழு வளர்ப்பு படுக்கையிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள மிகுதியான ஈரப்பதத்தினையும் அகற்றலாம். தோலிருப்பு செல்வதற்கு என அறிகுறிகள் ஏற்பட்டபுடன் புழுக்கள் உணவின் அளவை குறைத்து கொள்கின்றன. தோலிருப்பில் இருக்கும் பொழுது 90 முதல் 95% புழுக்கள் உணவை உட்கொள்வதை அடியோடு நிறுத்திவிடுகின்றன. தோலிருப்பின் போது புழுக்களை தொடவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ கூடாது. 95% புழுக்கள் தோலிருப்பிலிருந்து வெளியே வந்த பின்பே உணவளிக்க தொடங்க வேண்டும். மேலும் உணவளிப்பதற்கு 30 நிமிடம் முதல் 1 மணி நேரத்திற்கு முன்னர் படுக்கை கிருமி நாசினிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவு புழுக்களின் மீது தெளிக்க வேண்டும். பழுத்த புழுக்களை கூடுகட்ட விடுதல். பட்டுப்புழுக்கள் கூடுகட்டும் போது உள்ள ஈரப்பதம், காற்றோட்டம் மற்றும் வெப்பம் ஆகிய காரணிகள் கூடுகளின் தரத்தை வெகுவாக பாதிக்கின்றன. சிறந்த கூடுகள் கட்ட வெப்பம் 24 முதல் 25 செல்சியஸும் ஈரப்பதம் 60 முதல் 65% தேவைப்படுகிறது. கூடு கட்டும் காலத்தில் அதிக ஈரப்பதம் இருப்பது பட்டு கூடுகளில் சொற்ப நூல் கட்டுமானத்தையும் மற்றும் குறைந்த நூல் நூற்கும் திறனையும் கொடுக்கிறது. பழுத்த புழுக்களை கூடுகட்ட நெட்டிரிகா மற்றும் சுழல்சந்திரிகா போன்ற உபகரணங்களை பயன்படுத்தலாம். புழுக்கள் பழுக்க ஆரம்பித்தவுடன் ஒருமுறை உணவளித்து தண்டுகளின் மேல் நெற்றிகா வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் பழுத்த புழுக்கள் தானாக நெற்றிகாவின் மீது ஏறி கூடு கட்டிவிடும். நெற்றிகாவை பயன்படுத்துவதனால் வேலை ஆட்களின் செலவு குறைகிறது. எனவே இம்முறையானது பெரும்பாலான விவசாயிகளினால் பின்பற்றப்படுகிறது. சுழல் சந்திரிகா என்பது அதிக வேலையாட்கள் தேவைப்படுகிறது. மேலும் சுழல் சந்திரிகாவை பயன்படுத்தும் பொழுது தனியாக சுழல் சந்திரிகா வைப்பதற்கென்று இடம் தேவைப்படுகிறது. எனவே இந்த சுழல் சந்திரிகாவான விவசாயிகளால் விரும்பப்படுவது இல்லை. பட்டுக்கூடுகளை அறுவடை செய்தல். சந்திரிகையில் ஏற்றப்பட்ட அல்லது நெற்றிகையில் கூடு கட்டும் புழுக்கள் 2 முதல் 3 நாட்களில் கூடு கட்டி முடித்துவிடும். மறுநாள் அது கூட்டுப்புழுவாக மாறும். ஆதலால் சந்திரிகையில் அல்லது நெற்றிகையில் ஏற்றிய கடைசி நாளிலிருந்து 5 நாட்கள் முடிந்து கூடுகள் அறுவடை செய்யப்பட வேண்டும். அப்பொழுது எல்லா புழுக்களும் கூட்டுப்புழுவாக மாறி பட்டுக்கூடு நன்கு உலர்ந்திருக்கும். மேலும் போக்குவரத்தின் பொழுது பழுதடையாது. இல்லையேல் கூடுகள் நசுங்கி பட்டுக்கூடு அங்காடியில் நல்ல விலை கிடைக்காமல் போகும். மழை மற்றும் குளிர்ந்த காலங்களில் மேலும் ஒரு நாள் தாமதித்தே கூடு அறுவடை செய்யப்பட வேண்டும். அறுவடை முடிந்த பின்பு நல்ல பட்டுக்கூடுகளிலிருந்து புழுவின் கழிவுகள், ஒட்டியுள்ள கூடுகள், இரட்டை கூடுகள் மற்றும் நலிந்த கூடுகள் ஆகியவற்றை நீக்கி அவற்றை தனியே விற்பனை செய்ய வேண்டும். பட்டுக்கூடுகளை அங்காடிக்கு எடுத்துச் செல்லும் பொழுது அதிக நெருக்கமில்லாமல் இடைவெளி விற்று காற்றோட்டமுள்ள கோணிப்பைகளில் எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் பட்டுக்கூடுகளை மாலை அல்லது இரவு நேரங்களில் பட்டுக்கூடிய அங்காடிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இவ்வாறு செய்வதனால் பட்டுக்கூடானது வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் அதிக விலைக்கு பட்டுக்கூடுகளை பட்டுக்கூடு அங்காடியில் விற்பனை செய்ய முடிகிறது. மேலே கூறிய தொழில்நுட்ப உத்திகளை செம்மையாக கையாள்வதன் மூலம் அதிக பட்டுக்கூடு மகசூலினையும் அதிக தரமுள்ள பட்டுக்கூடுகளையும் உற்பத்தி செய்து விவசாயிகள் அதிக லாபம் அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
நேயர்களே, இதுவரை பட்டுப்புழு வளர்ப்பு முறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.